2015 ஆம் ஆண்டு செப்டம்பர் மாத தென்றலில் பெடலூமா கலிபோர்னியாவிலிருந்து அழகப்பன் அண்ணாமலை அவர்கள் எழுதியுள்ள சிறுகதை ராகு தசை. ஒலிவடிவம் சரஸ்வதி தியாகராஜன், பாஸ்டன். சூரியன் பூமியையே ஆக்கிரமித்து விட்ட போதிலும் இன்னும் என் போர்வைக்குள் வர முடியவில்லை என்ற ஆணவன்தான் எனக்கு. அந்த ஆணவத்தை உடைத்தெறிய ஆண்டவனால் அனுப்பப்பட்ட வீராங்கனை போல கர்ஜித்தாள் என் மனைவி. என்னங்க பசங்களை எழுப்புங்க, ஸ்கூலுக்கு நேரமாச்சு. ராத்திரி பூரா தூங்காம டிவியில படத்தை போட்டு பார்க்க வேண்டியது, காலையில நல்லா தூங்க வேண்டியது. ஏன்டா என் உயிரை வாங்குறீங்களோ? இதற்கு மேலும் நித்திரையில் நீடிக்க முடியாது என்பதால் நானும், பசங்களா எழுந்திருங்க, ஸ்கூலுக்கு நேரமாச்சா, அம்மா கூப்பிடுறா என்று கூக்கரலிட்டு விட்டு எனது கடமையை தொடர்ந்தேன். படுக்கையை விட்டு எழ மனமில்லாமல் பக்கத்து மேசையிலிருந்து ஐபேடை எடுத்து செய்திகளை வாசிக்க ஆரம்பித்தேன். கச்சா எண்ணெய் விலை சரிந்தது, பங்கு சந்தை ஏறுமுகம், விபத்திற்குள்ளான ஆசிய விமானத்தின் கருப்பு பெட்டி கிடைத்தது போன்ற செய்திகளுக்கு பின்னால் ஒரு செய்தி என் நித்திரையை முழுதுமாக கலைத்து விட்டது. அதற்குள் மனைவி, என்ன இன்னுமா எந்திருக்கல என்றாள். ஆபீஸ் மெயில் செக் பண்றம்மா என்றவுடன் அவள் அமைதியானாள். நான் மீண்டும் அந்த செய்தியில், கலிபோர்னியா லாட்டரியில் ஒருவருக்கு வருமான வரி நீக்கி 150 மில்லியன் டாலர் பரிசாக விழுந்துள்ளது என்பதுதான் அந்த செய்தி. என்னது, 150 மில்லியன் டாலரா என்று வடிவேலு பாணியில் அப்படியே ஷாக் ஆயிட்டேன். இந்தியாவிலிருந்து வந்ததிலிருந்து 2 டாலர் டீ வாங்கினா கூட இந்தியா ரூபாயில் சொன்னாதான் எனக்கு புரியும். முதல் வேலையா இந்திய ரூபாயில எவ்வளவுன்னு பார்க்கணும். மனக்கணக்கா போடலாம்னு 2 தடவை முயற்சி செய்து தோற்ற பிறகு கால்குலேட்டரை எடுத்து பார்த்தேன். 900 கோடி காட்டிற்று. நம்ப முடியவில்லை. சேச்சே, 900 கோடி எல்லாம் கொடுக்க வாய்ப்பே இல்லை. லாட்டரிக்காரன் ஏதோ தில்லுமுல்லு பண்றான் என்று மேலும் ஆராய்ந்தேன். ஆனால் லாட்டரி கம்பெனியின் இணையதளத்தில் குலுக்கலுக்கான விதிமுறைகள், குலுக்கல் நிகழ்ச்சியின் நேரலை காணொளி, பரிசு பெற்றவர்களின் பேட்டி எல்லாம் இருந்தது. எல்லாவற்றையும் ஆராய்ந்து விட்டு வெள்ளைக்காரன் பொய் சொல்ல மாட்டான்னு ஒரு முடிவுக்கு வந்துட்டேன். அதோட அமெரிக்காவிலே எல்லாம் சட்டப்படிதான் நடக்கும் என்று எனக்கு நானே தேற்றிக் கொண்டேன். சீட்டு விலை ஒன்றும் அதிகமில்லை, நான் ஏன் இந்த சீட்டு வாங்கக்கூடாது? ஒருவேளை எனக்கு அது விழுந்தா எப்படி இருக்கும் என்ற நினைவே இனித்தது. இறக்கை இல்லாமலே பறக்க ஆரம்பித்தேன். பணம் இல்லாமலே அதனை வைத்து என்னென்ன செய்வது என்று திட்டம் தீட்டினேன். அதற்குள் மனைவி பொறுமை இழந்தாள். வேறு வழியின்றி வேக வேகமாக பல் துலக்கிவிட்டு மாடியிலிருந்து கீழே இறங்கினேன். அவள் முறைப்பை கண்டுகொள்ளாமல் அவள் கவனத்தை திருப்ப இந்த செய்தியை விவரித்தேன். ஏன்பா, உனக்கு விஷயம் தெரியுமா? கலிபோர்னியா லாட்டரியில ஒருத்தருக்கு 150 மில்லியன் பரிசா கிடைச்சிருக்கான். அப்படின்னா எவ்வளவு இருக்கும்? அவளும் ஆச்சரியமானாள். இந்த கேள்வி கேட்பேன்னு தெரியும். 900 கோடி! நீ சவுத் பேயில 1 மில்லியனுக்கு ஒரு வீடு பாத்தியே, அது போல 150 வீடு வாங்கி வாடகைக்கு விடலாம் என்று அவள் மொழியில் பேசினேன். பணம்னா பணம் கூட வாய் திறக்கும் போது என் மனைவி மட்டும் விதிவிலக்கா என்ன? 150 வீடா? அதெல்லாம் நமக்கு எங்க விழப்போகுது? பேசாம குளிச்சுட்டு வேலைக்கு போற வழிய பாருங்க என்று சட்டென்று என் கற்பனை தீயில் தண்ணீர் விட்டு அணைத்தாள். வேறு வழியின்றி காஃபியை குடித்து விட்டு குளிக்க போனேன். குளிக்கையில் அழுக்குத்தான் போனது, லாட்டரி நினைவு போகவில்லை. 900 கோடினா சும்மாவா? நமக்கு இந்த பரிசு கிடைச்சா எல்லாத்தையும் நான் மட்டும் வச்சுக்க கூடாது. கூட பிறந்தவங்க, சொந்தக்காரங்க, நண்பர்கள் எல்லோருக்கும் கொடுக்கணும். எல்லோருக்கும் கொடுக்கணும்னா எப்படி? எதா இருந்தாலும் ஒரு கணக்கு வேணும். சரி, எனக்கு 100 கோடி, மனைவிக்கு 100 கோடி, பிள்ளைங்க 2 பேருக்கும் ஆளுக்கு 100 கோடி வீதம், மொத்தம் 400 கோடி. மீதம் 500 கோடி இருக்குமே, அதுல எப்படியாவது கான்காட் முருகன் கோயில் கட்டுறதுக்கு கொஞ்சம் கொடுத்துடணும். அப்புறம் சொந்தக்காரங்களுக்கு எல்லாம் ஆளுக்கு 1 கோடி, ஆக நன்கொடையா 100 கோடி. மிச்சம் இருக்கிற 400 கோடியை ஏதாவது முதலீடு செய்யணும். ஓ, மறந்தே போயிட்டேன், ஊர்ல ஒரு முதியோர் இல்லமும் எல்லா வசதியும் உள்ள ஒரு இலவச பள்ளிக்கூடமும் கட்டணும். என்னங்க குளிச்சாச்சா என்று மனைவி கனவை கலைத்தாள். லாட்டரி தான் சரியான வழி போல என்று தேற்றிக் கொண்டு வேக வேகமாக அலுவலகத்திற்கு புறப்பட்டேன். போகும் வழியிலேயே, பரிசு வேண்டுமானால் நீங்கள் செய்ய வேண்டியது இவ்வளவுதான், குறைந்தபட்சம் லாட்டரி சீட்டையாவது வாங்க வேண்டும் என்ற விளம்பரம் நினைவுக்கு வந்தது. இன்று எப்படியும் வாங்கிவிடும் முடிவுடன் தொடர்ந்தேன். ஆனால் லாட்டரி சீட்டுக்காக ரொம்பவும் செலவழிக்க கூடாது, ஆத்துல போட்டாலும் அளந்து போடணும்னு பெரியவங்க சொல்லியிருக்காங்க. அதனால வாரம் $10க்கு வாங்கலாம், விழுந்தா விழுது, இல்லாட்டி ஒன்றும் நட்டமில்ல. பெரிய 5 ஆண்டு திட்டத்தை போட்ட திருப்தியில் தொடர்ந்தேன். அன்று மாலையே லாட்டரி டிக்கெட்டை வாங்கி பூஜை அறையில் வைத்தேன். வைத்ததோடு அல்லாமல் மனைவியிடம் எப்படி பரிசை பங்கு வைக்க வேண்டும் என்று விளக்கினேன். ஏன் இதெல்லாம் பரிசு விழத்துக்கு முன்னாலேயே யோசிக்கிறீங்க என்றாள். இல்லம்மா, பரிசு விழுந்த அதிர்ச்சியில் எனக்கு ஏதாவது ஆயிட்டா நீ என்ன பண்றதுன்னு முழிக்க கூடாது பாரு, அதுக்குத்தான் என்று இழித்தேன். ஐயோ ஐயோ, இந்த தலையில் அடித்து கொண்டு போய்விட்டாள். இவளுக்கு கொஞ்சம் கூட பொறுப்பே இல்லை, எப்ப பாரு விளையாட்டுத்தனம்தான் என்று நினைத்து கொண்டேன். வாரங்கள் கடந்தன. வார வாரம் லாட்டரி கடைக்கு படையெடுத்தேன். 1 டாலர் கூட விழவில்லை. ஏன் நமக்கு விழவில்லை என்று யோசித்த போதுதான் அந்த யோசனை பழிச்சிட்டது. போன முறை இந்தியா போன போது ஜோசியக்காரர் மனைவிக்குத்தான் அதிர்ஷ்டம் இருப்பதாகவும் பல தலைமுறைக்கு சொத்து சேர்ப்பீங்கன்னு சொன்னார். அவளுக்குத்தான் சுக்கரதசை நடக்குதாம். அவள் வாங்கினா விழுவதற்கு நிறைய வாய்ப்பிருக்கு என்ற நம்பிக்கையில் அவளை சீட்டு வாங்க சொன்னேன். அவளோ, உங்களுக்கு உருப்படியா வேலை ஒன்றும் இல்லையா, எனக்கு தலைக்கு மேல வேலை கிடக்குது என்று எரிந்து விழுந்தாள். இதற்கு மேல் லாட்டரி பற்றி அவளிடம் ரொம்ப பேசக்கூடாதுன்னு முடிவெடுத்தேன். ஆனாலும் ஆகாசத்தில் கோட்டை கட்டும் நினைவுகள் தொடரத்தான் செய்தன. மாதங்கள் கடந்த பின்னும் பரிசு விழுந்த பாடில்லை. ஏன் விழவில்லை என்ற கவலையில் இணையதளத்தில் துழாவிக் கொண்டிருந்த போதுதான் அந்த காணொளி கண்ணில் பட்டது. லாட்டரியில் பரிசு விழ வேண்டுமானால் இரவு படுக்கைக்கு போகுமுன் மனத்திரையில் பரிசு நமக்கே விழுந்து விட்டதாக கற்பனை செய்ய வேண்டும் என்ற காணொளி அது. படிக்கிற வயதில் டாக்டர் அப்துல் கலாம் அவர்கள் கனவு காணுங்கள் என்று சொன்னதின் அர்த்தம் இப்பொழுதுதான் முழுமையாக புரிந்தது. இவ்வளவு நாளா இது தெரியாம போச்சே என்று விரைவாக இரவு உணவை முடித்துக்கொண்டு படுக்கைக்கு சென்றேன். எனது மனைவியோ நான் சொல்லாவிட்டாலும் நான் செய்வதை எப்படியோ மோப்பம் பிடித்து விட்டாள். ஏன்தான் இப்படி பண்றீங்களோ, நான் உங்க அம்மாவிடம் சொல்ல போறேன் என்றாள். அம்மாவிடம் சொன்னால் பிரச்சனைதான். இதுவரை அவர்கள் வருத்தப்படும்படி நான் ஒன்றும் செய்ததில்லை. நான் இப்படி லாட்டரி சீட்டின் பின்னால் போகிறேன் என்றால் வருத்தப்படக்கூடும். இருந்தாலும் நான் பொய் சொல்லலை, திருடலே என்று மனது தேட்டிக்கொண்டு கனவு காண துவங்கினேன். கனவு பலிக்கவில்லை. என்னிடம் மிச்சம் இருந்த ஒரே மார்க்கம் ஆண்டவனடிதான். ஏன் கடவுளே, என்னை மட்டும் இப்படி சோதிக்கிறாய், நான் ஒருவருக்கும் கெடுதல் செய்யலையே என்று புலம்ப ஆரம்பித்தேன். ஒருவேளை இந்த பரிசை வைத்து உறவுக்காரங்க நண்பர்கள் எல்லாரையும் காப்பாற்றுவோம்னு சொன்னது கடவுளுக்கு பிடிக்கவில்லையோ? நாம யாரு கடவுளோட வேலையை செய்யறதுக்கு? வேணும்னா எல்லாரும் லாட்டரி சீட்டு வாங்கி கடவுளை வேண்டிக்கட்டும். இனி மன்னித்து விடு கடவுளே, நான் யாருக்கும் பரிசை கொடுக்க மாட்டேன், எல்லாவற்றையும் நானே வச்சுக்கிறேன் என்று உறுதி எடுத்துக்கொண்டேன். ஆனாலும் கடவுளின் காதில் என் பிரார்த்தனை விழுந்ததாக தெரியவில்லை. எப்ப இந்த கடவுள் எனது பிரார்த்தனையை கேட்பது? எப்ப லாட்டரி விழுந்து பணம் கைக்கு வருவது? சற்றே சோர்ந்து விட்டேன். அடுத்து என்ன செய்யலாம் என்று யோசித்துக் கொண்டிருக்கையில் தொலைபேசி அடித்தது. அம்மாவிடமிருந்து வந்துள்ளதாக மனைவி சொன்னாள். என் மனைவி அம்மா கிட்ட சொல்லி இருப்பான்னு தான் நினைக்கிறேன். அம்மா எதுவும் தெரியாதது போல நலம் விசாரித்தார். கடைசியாக, தம்பி, நானும் அப்பாவும் எல்லார் ஜாதகத்தையும் எடுத்துட்டு போய் நம்ம ஜோசியர்கிட்ட காட்டினோம் என்றார். அப்படியாம்மா, எனக்கு எப்படி இருக்கு என்று கேட்டேன். தம்பி, உனக்கு ராகு தசை நடக்குதான். உழைக்காம பணம் பண்ண என்னென்ன வழி இருக்குமோ அவ்வளவையும் யோசிக்குமாம், பார்த்து கவனமா இருந்துக்கப்பா என்றார் கரிசனத்துடன். எனக்கு சுருக்கென்றது. ஒருவேளை அம்மா இதை முன்பே சொல்லியிருந்தால் கேட்டிருக்க மாட்டேன். இத்தனை மாதமாய் முயற்சி எடுத்து தோற்றபின் அம்மா சொன்னதில் ஏதோ உண்மை இருப்பது போல தெரிந்தது. மனதும் விலகி கொண்டு புத்திக்கு சற்றே வழிவிட்டது. லாட்டரியில் பரிசு கிடைக்கிற வாய்ப்பு 35 பில்லியன்ஸ்ல ஒண்ணுதான். அது நாம சாலை விபத்துல சிக்கிக் கொள்வதற்கான வாய்ப்பை விட மிக குறைவு. இப்ப நாம ஒரு குறையும் இல்லாம நல்லா தான் இருக்கோம். எதுக்கு இந்த பேராசையும் தேவையில்லாத மன உளைச்சலும் என்று முற்றும் தெளிந்தேன். மனைவி என் மனத்தெளிவை புரிந்து கொண்டு லேசாக புன்னகைத்தாள். அவள் புன்னகை முற்று பெறுவதற்குள் தொலைபேசி மீண்டும் அடித்தது. எனது நண்பன் மறுமுனையில், மச்சி, விஷயம் தெரியுமா, கலிபோர்னியால ஒருத்தருக்கு லாட்டரியில் 150 மில்லியன் விழுந்திருக்கான், நானும் வாங்கலாமான்னு இருக்கேன் என்றான். பள்ளிக்கூட காலத்திலிருந்து அவன் எதையும் தாமதமாகத்தான் தெரிந்து கொள்வான் என்பதை மீண்டும் நிரூபித்தான். பதிலுக்கு நானும் ராகு கட்டம் மாறிட்டாருன்னு நினைக்கிறேன் என்றேன். ஒன்றும் புரியாமல் அவன், என்ன சொல்றேனே புரியல மச்சி என்றான். எல்லாம் போக போக புரியும், எதுக்கும் உங்க அம்மா கிட்ட உன் ஜாதகத்தை பார்க்க சொல்லுடா என்று தொலைபேசியை துண்டித்தேன். ஒலிவடிவம் சரஸ்வதி தியாகராஜன், பாஸ்டன்.